الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்தாளுகின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கு அறிக்கொடியாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவரது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அந்த மந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயகன் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு மக்களெல்லாம் பள்ளியை நோக்கி வருகதை ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கின்றோம். இதேபோல ஹஜ்ஜுடைய அதான் சொல்லப்பட்டு முழு உலக மக்களும் காபாவை நோக்கி ஹஜ்ஜுக்கு போகணுமே என்று போகிறோம் என்று கொஞ்சம் பேர் ரெடியாகி போய்கொண்டிருக்கிறார்கள். போகணுமே என்ற ஆசையுடன் அடுத்த ஒரு கட்டத்தை அடுத்த வருடமாவது போகத்தானே வேணும் என்று எதிர்பார்ப்புடன் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இன்னும் போகலையே என்ற ஏக்கத்துடன் எப்படியோ எல்லோருமே காபாவை தான் முன்னோக்குகிறோம். போகிறவர் போகிறார்கள் முன்னோக்கி, போகணும் என்ற ஏற்பாடு, போக இல்லையே போக இயலாமல் போயிட்டு எல்லோருமே காபாவை முன்னோக்கிறார்கள். ஏன் காபாவை நோக்கிய அழைப்பு அவ்வளவு உறுதியானது உயர்வானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பை கொடுத்தார்கள். வஃதின் ஃபின்னாஸிரில் ஹஜ்ஜி, இப்ராஹிமே மக்களே ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுங்கள், யசூக்கு அவர்கள் வருவார்கள், அந்த அழைப்பு வீணான அழைப்பில் அது விடையளிக்கப்படும் என்பதை அல்லாஹ் அப்போதே சொல்லிவிட்டான். ஐயாமனால் வரும்வரை மக்கள் அதுக்கு ஒரு கூட்டம் விடையளித்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, ஹஜ்ஜில் அல்லாஹ் கூப்பிட்டு என்ன காட்டுகிறான்? ஹஜ்ஜுக்கு அழைத்து விட்டு அல்லாஹ் விடையளிக்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது, இந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு மக்கள் மக்காவுக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல், யத்துவிகள் மக்கா என்று சொல்லாமல், அல்லாஹ் அங்கே ஒரு நுணுக்கமான ஒரு முறையிலே அதை அறிவிக்கிறான், தூக்க இப்ராஹிமே உம்மை நோக்கி வருவார்கள். சரி, உம்மை நோக்கி வருவார்கள் என்பது அன்று சரியா இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று உயிரோடு இருக்கிறார்கள், மக்காவுக்கு போகின்றவர்கள் அவர்களை பார்ப்பார்கள் சந்திப்பார்கள் என்ற அடிப்படையில் அன்று சரியா இருந்தாலும், பிறகு எவ்வளவோ ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் இறங்கிய குர்ஆனில் அல்லாஹு தஆலா இங்கேயும் யத்துக்க இப்ராஹிமே உம்மை நோக்கி மக்கள் வருவார்கள் என்று சொல்வதென்றால், அல்லாஹ் அங்கே ஒரு ஆழமான ஒரு விடயத்தை அல்லாஹ் எங்களை கவனத்தை திருப்புகின்றான், ஒரு யதார்த்தத்தின் பக்கம் எங்களுடைய சிந்தனையை எல்லாம் திருப்புகிறான். மக்காவுக்கு செல்லுகின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுகிறார்கள். மக்களுடைய அந்த முன்னோக்குதல் மக்கா அல்ல, மக்காவுடைய மண்ணுக்கு மேலே கண்ணுக்கு தென்படுகின்ற சடப்பொருள் அல்ல, அந்த மக்காவுடைய ஏற்பட்டிருக்கின்ற சடவாத முன்னேற்றம் அல்ல, மாட மாளிகைகளாக உயர்ந்த அந்த உயர்வு அல்ல, கண்ணை கவருகின்ற காட்சிகளாக தென்படுகின்ற அந்த வெளிரங்கமான ஏமாற்றம் அல்ல. அதனால மக்காண்டி சொல்லல, மக்காண்டி சொன்னாலே என்ன போட்டோ வருகிறது, மக்காண்டி சொன்னாலே காணுகின்ற காட்சி என்ன, அது ஒன்றிலேயுமே ஒன்றுமில்லை. அதனால நீங்கள் முன்னோக்குங்கள், தூக்க இப்ராஹிமை முன்னோக்குங்கள். மக்கா என்று சொன்னாலும், ஹஜ்ஜி என்று சொன்னாலும், ஹரம் என்று சொன்னாலும் நினைவுக்கு வருகிறது அங்கே 100 மாடி கட்டிடம் இல்லை, 50 மாடி கட்டிடம் இல்லை, அங்க இருக்கிற அழகான ஏற்பாடு இல்லை, வாகன வசதி இல்லை, அதுவல்ல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுக்கு வர வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் யா தூக்க இப்ராஹிமே உம்மை நோக்கி வருவார்கள், உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி வருவார்கள், உங்களுடைய அந்த தியாகத்தை நோக்கி வருவார்கள், நீங்கள் உருவாக்கிய உலகத்துக்கு காட்டின அந்த உணர்வை நோக்கி வருவார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உண்மைப்படுத்தி காட்டிய அந்த அடிமைத்துவத்தின் அந்த உயர்வு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாட்டை அதன் நினைவு சின்னங்களை அங்கே பார்ப்பதற்கு வருவார்கள். மக்கள் என்ன இருக்கிறது, அல்லாஹ் நினைவு சின்னங்களை வைத்திருக்கிறான். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், மக்கள் என்ன இருக்கிறது, ஆயாத்துன் பையினாத், ஆயாத்துன் பையினாத் அத்தாட்சிகள் இருக்கிறது, திட்ட தெளிவான அத்தாட்சிகள் அங்கே இருக்குது. இது என்னது, என்னத்துக்குன்னு தடுமாறக்கூடிய சாமான் அல்ல, திட்ட தெளிவான அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு வருவார்கள். அல்லாஹ் அழைக்கிறான் அத்தாட்சி காட்டுவதற்காக அழைக்கிறான். அதில் ஒன்று மகாம் இப்ராஹிம், மகாம் இப்ராஹிம் அதோட அத்தாட்சி. அதே போல அந்த ஹஜ்ஜுடைய அமல்களில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அத்தாட்சியும். நாம் என்ன அத்தாட்சி சொல்ல போறோம், கட்டிருக்கிற ஹோட்டல்களை அத்தாட்சின்னு சொல்ல போறோமா, அங்கே இருக்கக்கூடிய நவீன வசதிகளை அத்தாட்சின்னு சொல்ல போறோமா, அங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சொகுசுகளை அத்தாட்சின்னு சொல்ல போறோமா, வேற என்ன அத்தாட்சி? அது எல்லாத்தையும் சேர்த்து தான் தூக்கேன்னு சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஒரு குடும்பத்தை சமைத்தார்கள், ஒரு மனைவியை உருவாக்கினார்கள், ஒரு மகனை தயாரித்தார்கள், தான் ஒரு தந்தையாக அங்கே வாழ்ந்து காட்டினார்கள். இந்த குடும்ப வாழ்க்கை அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டின் கபூலியத்துடைய ஒரு குடும்பம் அல்லாஹ் கபூல் செஞ்சு விட்டான். அதனுடைய அத்தாட்சிகள் ஜம்ஜமுடைய என்ன அத்தாட்சி வருகிறது, சபா மர்வா என்னத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது, தொங்கோட்டம் எதை காட்டுகிறது, மைலுல் அகவரையின் அந்த பச்சை அடையாளத்துக்கு வேகமாக ஓடனுமே அது எதை உணர்த்துகின்றது, கல்லறுகின்றது காட்சி என்ன, விளையாட்டா நாடகமா எதை உணர்த்துகின்றது, அங்கே நாம் குர்பானி செய்வது சிலது ஒவ்வொன்றிலும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மிகப்பெரிய தர்பியத்தை எல்லாம் வைத்திருக்கின்றார். அது வெறும் ஒரு சடங்கல்ல, ஏதோ காலாதிகாலம் செஞ்சு வந்து சம்பிரதாயம் இல்லை, அவையெல்லாம் அல்ல, தன்னுடைய உணர்வுகளை அல்லாவுக்கென்று அர்ப்பணித்த ஒரு மனிதனுடைய முன்மாதிரி, அல்லாவுக்கென்று தன்னுடைய உணர்வுகளை அர்ப்பணித்த ஒரு பெண்ணுடைய முன்மாதிரி, அல்லாவுக்கென்று தன்னுடைய ஆசைகளை இழந்த ஒரு வாலிபனுடைய முன்மாதிரி. ஒரு வாலிபன் எப்படி அமைய வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி சமைய வேண்டும், இது பார்க்கிறதுக்கு வாருங்க என்னதான் கூப்பிடுகிறான். வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டு தடுமாறுகின்றீர்களே, குடும்பம் ஓட்டிக்கொள்ள முடியாமல் முட்டிக்கொண்டிருக்கிறீர்களே, ஏன் ஒரு தந்தை எப்படி தன்னை ஆக்கிக் கொள்ளணும் என்ற அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டார். அதனால தன்னுடைய குடும்ப தலைமைத்துவத்தில் தோல்வி அடைகின்றார். ஒரு பெண் எப்படி வீட்டுக்குள் சமைக்கப்பட வேண்டும், சமைக்கத்தான் தெரியும், தன்னுடைய உணர்வுகளை எப்படி சமைத்திருக்கிறார், தன்னுடைய உணர்வுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், தாயாக எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் இழந்து குடும்பம் சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபன் அவருடைய வாலிப உணர்வுகளை எப்படி ஒழுங்குபடுத்தி அதை நெறிப்படுத்தி நல்லவராக வாழ வேண்டும் என்பது தெரியாமல் வாலிப சமுதாயம் என்றால் சீரழிந்த ஒரு சமுதாயம் என்றால் இன்று ஒரு பாரமான ஒரு பகுதியாக சமூகத்திலே இன்று பேசப்படுகிறது. எல்லாத்துக்கும் தீர்வாகத்தான் வாழ்ந்து காட்டி வெற்றியடைந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரு வாலிபனையும் அல்லாஹ் பாக்குறதுக்கு கூப்பிடுகிறான். ஆயத்தும் பையனாக இருக்கிறது, வந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு போங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதை வாழ்வதற்கு வாழ்க்கையைத்தான் எடுக்க போறமே தவிர மக்காவுக்கு போனவுமே வந்தவன் என்று காட்டுவதற்கு சாமான் வாங்க போகல. மக்கள் பார்க்கறாங்க எடுக்கிறது ஒன்றும் இல்லை, வந்ததுக்கு இந்த சாமானையாவது வாங்கி போவோம் என்று சாமான் வாங்க கூப்பிடல. அதனாலதான் மக்காண்டு கூப்பிடல, அவங்களை மக்காவுக்கு வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. ஏன், மக்காவுக்கு வந்து மண்ணுக்கு மேலே பரப்பி கிடக்கின்ற சாமான் அள்ளிக்கொண்டு போய் ஏமாந்து விடுவார்கள். அவங்களை கூப்பிட்டிருக்குது இப்ராஹிமை நோக்கி வாருங்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நோக்கி வாருங்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள், கயாமத்தினால் வரக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து விட்டு போனார்கள். வாழ தெரியாமல் தடுக வருகின்ற சமுதாயத்துக்கு வாழ்க்கை பிச்சை எல்லாம் கொடுக்கிறார். போய் எடுத்துட்டு வாருங்கள், வாழ்க்கையை எடுக்க போகின்றோம். சொல்ல அந்த வாழ்க்கையை எடுக்கின்றது தான் ஒரு உடம்படிக்கை அல்லாவே செய்கின்றோம். கௌபாவிலே நாம் செய்கின்ற ஒரு உடம்படிக்கை, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வணக்கத்தின் முதலாவது செயல்பாடு அங்கே தவாப். தவாப் செய்கின்றோம், இஹ்ராமுக்கு பின்னால தவாப் செய்கின்றோம். அந்த தவாப் ஆரம்பிக்கின்றோம் ஹஜ்ர அஸ்வதை கல்லிலிருந்து. அந்த ஆரம்பிக்கின்ற நேரம் இருக்குது, அங்குதான் வாழ்க்கையை எடுக்கின்ற நேரம், வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு ஒப்பந்தம் நடக்கின்றது. காபாவசமா சுத்திட்டு வர்றதில்ல, காபாவசமா சுத்துறதுக்கு போறல்ல, சரி, காபாவை சுத்துறது நாம் அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்கிறோம். ஹஜ்ரத் கல்லை எமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ்வுடைய வலது கரம் என்று உபமானம் சொல்லப்படுகிறது, ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. ஹஜ்ரத் கல்லிலே கை வைப்பது, அதை முத்தமிடுவது, அது அல்லாஹ்வுடைய கைக்கு மேலே கை வைப்பது மாதிரி அப்படி ஒப்பிட்டு சொல்லப்படும். ஒரு விஷயம் விளங்குறதுக்கு, விளங்காத விஷயம் விளங்குறதுக்கு விளங்கின ஒன்றை வச்சுதான் சொல்லி காட்டப்படுகிறது. நாம் உலக வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஒப்பந்தங்கள், உறுதியான ஒப்பந்தங்கள் செய்கின்ற பொழுது கை மேலே கை வச்சு செய்வோம். ஏன், அது இறுதி முடிவு தான். கடையில் ஒரு சாமான் வாங்கிட்டு போய் திருப்பி கொண்டு கொடுக்கலாம், இது கொஞ்சம் இப்படி இருக்குது நாம் கவனிக்கல, இதை கொஞ்சம் மாத்திட்டாங்க, சரி மாத்தலாம். சரி, நிக்காவுடைய ஒப்பந்தம் நடக்குது, அதுல எப்படி ஒப்பந்தம் நடக்குது? அது நிக்கா செஞ்சுக்கு அடுத்த நாள் சொல்றார், நம்ம இந்த பிள்ளை சரி வராது, நீங்க இந்த பிள்ளையை வச்சுட்டு அடுத்த பிள்ளை தாங்க, என்ன நடக்கும்? கபிலத்து செஞ்சார், நாளைக்கு வந்து சொல்றார், ஒரு நாள் கழிச்சு வந்து சொல்றார், இந்த பிள்ளை நான் நினைச்ச மாதிரி இல்லை, இந்த பிள்ளை நீங்க வைங்க, இந்த அடுத்த பிள்ளை தாங்க எனக்கு, சரி பரவாயில்ல மாத்திக்கொள்ளுங்க அப்படின்னு அப்படி நடக்குமா? கொள்ளை நடக்கும். அது பேசலாமா? பேசிப்படுமா வந்து? அதனாலதான் அந்த கபில் திசுமா அவர் அங்க வச்சு இவர் இங்க இருந்து பேசாமலுக்கு கை மேல கை வச்சு கையப்பிடிச்சு ஈஜாப் கபூல் சொல்லப்படுகிறது. என்ன நம்ம கையப்பிடிக்கிறது? இது இறுதி முடிவு. இந்த பெண்ணோட வாழ்வையா, இந்த ஆணோட வாழ்வையான்னு நல்லா யோசிச்சு 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 பல ஆலோசனை மூத்தவரையும் வாழ்றதுதான் முடிவு செஞ்சு வரணும். இல்லாடி பாப்பமே கல்யாணம் முடியுமோ, ரெண்டு கிலோ மேல பார்த்து தொடர்ந்து வாழ்வையா இல்லையான்னு பாப்பமண்டா, அது பித்னாபாவாயிரும். அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படிதான் செஞ்சோம்னா உள்ளங்க பைத்தியகாரன்னு சொல்லுவாங்க. வந்து கை மேல கை வைப்பது என்ன தெரியுமா? இறுதி முடிவு மாத்திரதில்ல, உறுதியான முடிவு. ஹஜ்ரத் கல்லின் மீது கை வைக்கிறோம், கை வைச்ச கிடைக்கல கையை காட்டுகிறோம். கையை காட்டுவதும் முத்தமிடுவதும் கை வைப்பதும் எல்லாம் ஒன்றுதான். அந்த கை வைத்து நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? ஒரு உடம்படிக்கை செய்கிறோம். ஒரு ஆடை கை மேல கையை பிடிச்சு உடம்படிக்கை செய்வது உறுதியான பேச்சோ, அதே போல உறுதியான ஒரு உடம்படிக்கை ஒவ்வொரு ஹாஜியும் அல்லாஹ்வுடன் உடன்படிக்கை செய்கிறார். யா அல்லாஹ், வாழ்க்கையை மாற்றுவதற்கு வந்திருக்கிறேன், அல்லாஹும்மா ஈமான் அன்பிக்க வத்தஸ்தீக் அன்பி கிதாபிக்க வஃபா அன்பி அஹதிக்க வத்திபா அன்பி சுன்னத்தி ஹபீபிக்க. நாலு உடன்படிக்கை அல்லாஹ் செய்கிறார். நாலு துவாவசமா ஓதிட்டு வராது இல்ல, ஆனா வழியாட்டி போனா துவா கொண்டு ஓதினால் அறகுறையா விளங்கின விளங்காத மாதிரி என்னத்தையும் சொல்லிட்டு போறோம். இல்ல சோழர்களே, உணர்ந்து உணர்வால் அதை வெளிப்படுத்த வேண்டும். நான் அல்லாவுடன் கை மேல கை வைத்து கிடைக்கிறேன், அல்லாவுடன் உடன்படிக்கை செய்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன். அதில் உடன்படிக்கை அது வாழ்க்கை மாற்றத்தின் ஒரு உடன்படிக்கை. எப்படி திருமணத்தில் உடன்படிக்கை என்ன? வாழ்க்கை மாற்றத்தின் உடன்படிக்கை. நான் இந்த ஆணோட வாழப் போறேன், நான் இந்த பெண்ணோட வாழப் போறேன். வாழ்க்கை மாற்றத்தின் உடன்படிக்கை திருமணம் வருகிறது. ஹஜ்ஜி அது முழு வாழ்க்கையின் மாற்றத்தின் உடன்படிக்கை. என்ன சொல்கிறோம்? யாரெல்லாம் உன்னை கொண்டு அந்த ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வேன், ஈமான் பிக், இந்த ஈமானை கொண்டு உடன்படிக்கை செய்கிறேன். ஈமான் உச்சரித்து போகின்ற கரிமா என்ற வார்த்தை அல்ல, அது உடன்படிக்கையுடைய வார்த்தை. யாரும் அடிமை, நீ ரப்போ அல்லாஹ் குர்ஆனில் அடிமை என்று சொல்லுங்கள் என்று சொல்லல, நாம் எல்லாம் அடிமை என்று சொல்லி ஈடேற்றம் அடையாது. முஸ்லிங்கள்லாம் அல்லாவுடைய அடிமை என்று சொன்னவர்கள் தான், அவருடைய சொன்னதினாலதான் பிரச்சனை. அல்லாஹ் என்ன தெரியுமா எங்களை பார்த்து சொல்றான்? கூனு இபாதல்லாஹ், கூனு இபாதல்லாஹ். அவர் வரை நோக்கிய கட்டளை என்ன தெரியுமா? அடிமை என்று சொல்லுங்கள் என்ற கட்டளை அல்ல, அடிமை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை அல்ல. என்ன கட்டளை? அடிமையாக ஆகுங்கள் என்ற கட்டளை. நீங்க எல்லாருடைய அடிமைன்னு சொல்லிட்டு அது சரிதான் ஏற்றுக்கொண்டுட்டு போய் காசிக்கு அடிமையாகிறீங்க, எனக்கு உலகத்துக்கு அடிமையாகிறீங்க, நஷ்டுக்கு அடிமையாகிறீங்க, தொழிலுக்கு அடிமையாகிறீங்க. எப்படி அடிமைத்துவம் வேறுண்டாகி ஏற்றுக்கொண்டது அல்லாவுக்கு அடிமை என்று அடிமை ஆகல, அந்த உடம்படிக்கை செய்கிறையால் அடிமையாக ஆகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் எங்களை அடிமையாக ஆக சொல்லுகிறான். அந்த அடிமையாகினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடிமையாகினது பெண் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அடிமையாகினது வாலிபன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அடிமன்னு சொன்னாக்கள் இல்லை, அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சும்மா அடையாளம் காட்டினார்கள் இல்லை, அடிமையாகவே ஆகினார்கள். அடிமையாக ஆகிறண்டா என்ன என்பது சொல்லி விளங்காது, அதுதான் விளங்கும் பார்த்தவாருங்கள் என்றுதான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். அடிமையாக ஆனவர்களை பார்த்தா தான் அடிமையாகிறேன் என்று விளங்கும். இல்லாட்டி நாங்கள் அல்லாவுடைய அடிமைதான் 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 என்று சொல்லிக்கொண்டே பணத்துக்கு அடிமை, வியாபாரத்துக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, நஷ்டுக்கு அடிமை, சைத்தானியத்துக்கு அடிமை, யகுதியத்துக்கு அடிமை, அப்படி அடிமையாக இவர் என்னத்துக்கு ஆகிக்கொண்டு பேருக்கு அல்லாவுடைய அடிமை அடிமையை சொல்லிக்கொண்டு போவார். அந்த அடிமைத்துவம் எங்களுக்கு கேடாகத்தான் அமையும். விசலாம் பதுவா செஞ்சாங்க, தாய்ஸ் அப்துல் தராஹிம், தாய்ஸ் அப்துல் தனானியர், தாய்ஸ் அப்துல் ஹவா, தாய்ஸ் அப்துல் ஜவுஜா, தீனாருடைய அடிமை நாசமா போகட்டும், திருகத்துடைய பணம் காசுடைய அடிமை நாசமாகட்டும், மனைவிச்சியுடைய அடிமை நாசமாகட்டும், மனைவிக்கு அடிமையாகி வாழ்வது நாசத்தை உண்டாக்கும். அதான் நீங்கள் அல்லாவுக்கு அடிமையா என்று சொன்னால் போதாது, அடிமையாகவே ஆக வேண்டும். ஆகினதுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய வெளிப்பாடு. அதையெல்லாம் உலகம் அழியும் வரையில் நினைவு சின்னமாக வைத்திருக்கிறான். வந்து இதை பார்த்து யோசிச்சு மனசு கெடுத்து மனசை மாற்றி வாழ்க்கை மாற்றத்துடன் உலகத்துக்கு வந்து வாழ்க்கை மாற்றத்தின் பக்கம் உலகத்தை அலையுங்கள். இதுக்குத்தான் ஹஜ்ஜுடைய அழைப்பு. சும்மா வந்து ஒரு மாசம் இருந்து சுத்திட்டு பார்த்துட்டு போங்க என்பதல்ல, அது ஏமாந்த ஹஜ்ஜிகளுடைய போக்கு. அது ஹஜ்ஜி ஒரு சமூக மாற்றத்தை, தனி மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்தை, அதன் மூலமாக முழு உலகத்துடைய மாற்றத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அழைப்பு தான் ஹஜ்ஜுடைய அழைப்பு. அதனால் அந்த ஹஜ்ஜின் அழைப்புக்கு முன்னால் இருந்த மக்கள் மட்டுமில்லை, ஆளுமை அருவாகள் இருந்த ரூகுகளே விடையளித்தது. அழைப்பு எவ்வளவு உயர்ந்ததோ அந்த அளவு அதில் தாக்கம் அவ்வளவு தூரத்துக்கு போகும். இப்ராஹிம் அழைப்பு எத்தனை ஆயிரம் இடம் கடந்தது, விடை போய்கொண்டே இருக்கின்றது. ஏனது உயர்ந்த அழைப்பு, அது அது மிக உயர்ந்த லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கித்தான் எங்களை எல்லாம் அழைக்கின்றான். உங்களுடைய அற்பமான லட்சியங்களை தூக்கி குப்பையில வீசி போட்டு உயர்ந்த லட்சியத்தின் பக்கம் திரும்புங்கள், வாழ்க்கையை திருப்புங்கள் என்ற உணர்வூட்டப்படுகின்ற காலம்தான் ஹஜ்ஜிக்குரிய காலம். எனவே சோழே, ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள் தான், போய் வந்தவர்கள் தான், போகணுமே என்ற உணர்வு உள்ளவர்கள் தான், போக கிடைக்கலையே என்ற ஏக்கம் உள்ளவர்கள் தான், எல்லோருக்கும் தான் அல்லா இந்த பாடத்தை முன்வைக்கலாம். அதனால நாம் அடிமைத்துவத்தின் வெளிப்பாடாகிய ஹஜ்ஜுடைய அந்த நினைவு சின்னங்கள் அதை எங்களுடைய பாடமாக ஆக்கி தந்திருக்கிறார். சொல்ல இந்த வாழ்க்கையைத்தான் நாம் தக்குவாவோட வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற உண்மை முஸ்லீம் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவாவை அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். நான் உண்மையான அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த உண்மையான முஸ்லீம் ஆகிவிட்டேன், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த உண்மையான முஸ்லீம் ஆகிவிட்டி முஸ்லிமன் முஷ்ரிக்கீன், இந்த வானங்கள் பூமிகளை படைத்த அந்த அல்லாஹ்வின் பக்கம் நான் முகம் திருப்பி விட்டேன், நான் முஷ்ரிக்கீன்கள் உள்ளவன் அல்ல, நான் உண்மையான முஸ்லீம் ஆகிவிட்டேன், என்னுடைய தொழுகை வணக்கமெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு ஆக்கிக் கொண்டேன். சரி, நான் உண்மை முஸ்லீம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்களே, நான் உண்மை முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று அறிவிக்கிறார்களே, எங்களை நோக்கியும் அல்லாஹ்தான் சொல்கிறான், ஒலா சமூத்துன்னு இல்லா வந்து முஸ்லிமோன், நீங்கள் உண்மை முஸ்லீம் ஆகாமல் மரணித்து விடாதீர்கள், மோத்துக்கு நீங்கள் உண்மை முஸ்லீமாக ஆகுங்கள், ஒலா சமூத்துன்னு இல்லா வந்து முஸ்லிமோன். முஸ்லீம்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம் இல்லாமலுக்கு மூத்தாயிடாதீங்க. ஏன்னா அப்படி சொல்லணும், இந்த கட்டளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வெள்ளித்தர எப்படி தெரியுமா? ஒலா தமூத்துன இல்லா வாழ்ந்து முஸ்லிமும், முஸ்லிம்கள் இல்லாமல் நினைக்க வேண்டாம். இந்த கட்டளையை சுமத்துவதற்கு வெள்ளித்தர என்ன தெரியுமா? நீங்கள் உண்மை முஸ்லிம்கள் இல்லாமல் ஒத்தாராதீங்க. ஏன் இப்படி சொல்லணும்? ஒரு ஆள் பள்ளிக்கு வந்து முன்னுக்கு வந்து இறங்குற இவரை சொல்ல ஜும்மா தொழாம பேசலாதீங்க சொன்னா அவர் யோசிப்பாங்க, ஜும்மா தொழில் தானே வாரேன், இவன் இந்த இப்படி பேசுறான், தலைதிரிச்சியா கேப்பமா இல்லையா? ஜும்மாத்தோட தான் வரோம், அதை கேட்டு வந்து சொல்றாரு ஜும்மா தொழாம பேசுறாதீங்க என்ன சொல்றாரு? நான் என்ன யோசிப்போம்? ஜும்மாத்தோட தானே வரோம், இமாம் என்ன மக்கள் தானே, நாங்கள் முஸ்லிங்கள் தானே தாழ்வோம். பிறந்தாங்க அப்படி சொல்லுகிறாரு. ஒலா தமுத்துன், அது சும்மா இல்ல, உறுதிப்படுத்தி எல்லாம் சொல்லுகிறாள், சத்தியமா சொல்லுகிறேன், உறுதியா சொல்லுகிறேன், வன்மையா சொல்லுகிறேன், முஸ்லிம்கள் இல்லாமல் ஒத்தாராதீங்க. ஏன் தெரியுமா? எங்களுடைய நினைப்புல முஸ்லீம் என்பதும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புல முஸ்லீம் என்பதும் ரெண்டு வேற வேற. அதான் விஷயம், அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்புல முஸ்லீம் என்பது ஒன்று இருக்குது, எங்களுடைய நினைப்புல முஸ்லீம் என்பது வேறொன்று இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை தான் அல்லாஹ் பிரித்து காட்டுகிறார். நாம் என்ன முஸ்லீம்? பிறந்தது முஸ்லீம், வாழ்றது முஸ்லீம், ஐடென்டி கார்டு முஸ்லீம், சர்டிபிகேட் முஸ்லீம், வாக்காளர் டாபுல முஸ்லீம். நாம எங்க போனாலும் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகிறோம். இந்த நாடும் இந்த உலகமும் இவரது முஸ்லீம், இவர முஸ்லீம் காட்டும். ஆகவே முஸ்லீம் சரி, இந்த முஸ்லீம் இருக்குதே, இது கடைக்கு முஸ்லீம், காரியாலயத்துக்கு முஸ்லீம், வீட்டுக்கு முஸ்லீம், ஊருக்கு முஸ்லீம், கபருக்கு முஸ்லீம் அல்ல. கடைக்குள்ள முஸ்லீமா இருக்கலாம், அரசாங்கம் கணிப்புல முஸ்லீமா இருக்கலாம், கபருக்கு முஸ்லீம் இல்ல. கபருக்கு இந்த முஸ்லீம் சரி வராது. கபருக்கு எந்த முஸ்லீம்? கபருக்கு எந்த முஸ்லீம் என்பதைத்தான் இந்த வெளிப்புக்கும் இந்த அல்லாஹ்வுடைய வன்மையான இந்த கட்டளைக்கும் இடையில அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீனா அமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி, இத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி. ஈமானுள்ள மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி தக்வா செய்யுங்கள், அஞ்சி வாழுங்கள். தக்வான்னு சொல்லல, ஹக்கத்து காத்திகி, யதார்த்தமான ஹக்கீக்கத்தான தக்வாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பதான் கபருக்கு முஸ்லீம். நீ முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக பதிவு செய்ய, முஸ்லீமாக அழைக்கப்பட்ட முஸ்லீம் என்ற பெயரில் உடாவிக்கொண்டு முஸ்லீமாகவே நாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஊருக்கு உலகத்துக்கு நாட்டுடைய நடப்புக்கு நமக்கு சரி. ஆனால் சக்ராத்துக்கு கபருக்கு மறுமைக்கு அது கொண்டு தேவை. என்ன தேவை? ஹக்கத்து காத்திகி, ஹக்கீக்கத்தான தக்வா தேவை. அப்பதான் நான் கபருக்கு முஸ்லீமாகலாம். இல்லை முஸ்லீமாக நாங்கள் ஆகிறது, உண்மை முஸ்லீமாக ஆகிறது, இஸ்லாம் முழுமையாக தேவைப்படுவது உலகத்தில் வாழ்றதுக்கு இல்லை. அரபுல இஸ்லாத்தில் வாழ்றோம் தானே, அறமான தொழில் நடக்குது தானே, சரியத்தை தூக்கி வீசிட்டு ஒரு கூட்டம் போகுது தானே, என்ன எல்லாம் அழிஞ்சாவே தாங்க, இஸ்லாம் இல்லாமலுக்கு பெரிய கூட்டம் வாழுது தானே, நடக்குதானே செய்யுது. நாம சுன்னத்தை விட்டண்டு என்ன நடந்தது எங்களுக்கு? ஃபர்லை விட்டண்டு என்ன நடந்துச்சு எங்களுக்கு? என்ன குறைவு நடந்துச்சு? இல்லதானே. சரி, இஸ்லாம் என்னது தேவை? கடைக்கு இஸ்லாம் தேவையா? ஹராத்துல கடை ஓடுது தானே, வட்டியில ஹராம ஓடுது தானே, போய் ஏமாற்றது வியாபாரம் நடக்குது தானே, நடக்காம நடக்குது தானே. இப்ப இஸ்லாம் என்னது தேவை? இஸ்லாம் என்ன தேவை தெரியுமா? மௌத்துக்கு தேவை. எங்கெல்லாம் இஸ்லாம் இல்லாமலும் சமாளிக்கலாம், இஸ்லாம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம், இஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டலாம், மௌத்துக்கு காட்டுகிறாரு. மௌத்துக்கு இஸ்லாம் இருந்தால்தான் அவருக்கு ஈடேற்றம். இஸ்லாம் இருக்கிற மாதிரி அல்ல, இஸ்லாம் என்ற பேர் அல்ல. அங்க இஸ்லாம் ஹக்கத்து காத்திகி, உண்மையான யதார்த்தமான தக்வாவுடன் வாழுங்கள், அப்பதான் முஸ்லீமாக மௌத்தாகலாம். எல்லாத்தையும் முஸ்லீமாக வாழலாம் மௌத்தாகிறாரு, முஸ்லீமாக அடையாளப்படுத்தலாம் மௌத்தாகிறாரு. அதனால் இந்த கட்டளை எல்லாம் இந்த விதத்தில் சொல்லுகிறான், முஸ்லீமாக வாழுங்கள். அதுக்கு முன்மாதிரி தான் இப்ராஹிம் குடும்பத்தை எல்லாம் காட்டுகிறான். யதார்த்தமான தக்வா, போலி அல்ல, நடிப்பல்ல, காட்சி அல்ல, சும்மா கதை அல்ல, யதார்த்த உண்மை. அந்த உண்மை எவ்வளவு உறுதியானது, காலம் கடந்தது, பல்லாயிரம் வருஷம் போனது, அல்ல அடையாள சின்னமா வச்சிருக்கிறான், அதில் உண்மை அழியாது, அது ஹக்கீக்கத்தானது, அதை வந்து பார்த்து ஹக்கீக்கத்தை எடுத்துட்டு போங்க, எதார்த்தம் எடுத்து போங்க. நடித்து கொண்டு வாழவானாது, ஏமாற்றி கொண்டு வாழவானாது, ஏமாந்து போகவானாது. யதார்த்தம் எடுப்பதற்கு வாருங்கள் என்ற அழைப்பு தான் ஹஜ்ஜுடைய அழைப்பு. சரி, அப்படி என்றால் ஹக்கத்து காத்தி எதை எங்களுக்கு முன்வைக்கிறது? சிறீங்கள் எங்களுக்கு அதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். மூணு தலைப்புகளில் அந்த ஆறு அம்சங்கள் வைக்கப்படுகிறது. ஹக்கத்து காத்தி என்பது மூணு சோடி அம்சங்கள். அந்துதா அவலா தோசா, ஒத்துதுக்கரவலா துன்சா, ஒத்துஷ்கரவலா துப்பர். ஆறு அம்சங்கள் அல்ல, மூணு அம்சங்கள், மூணு சோடி அம்சங்கள், மூணு சோடி, ஆறு பக்கம் விட மூணு தாள். அன்று முதலாவது அன்சுதா அவரா தோசா, அல்லாவுக்கு வழிபட வேண்டும், மறுபக்கத்தில் மாறுபாடு நடக்கக்கூடாது. அல்லாவுக்கு வழிபடுகிறது ஒரு பக்கம், அவரை மறுபக்கம் மாறுபாடு நடக்கக்கூடாது. அல்லாவை நினைப்பது ஒரு பக்கம், மறுபக்கத்தில் மறந்திருக்க கூடாது. அல்லாவுக்கு நன்றியுடன் நடப்பது ஒரு பக்கம், நன்றியற்ற நடப்பு மறுபக்கத்தில் எங்கேயும் வெளிப்படக்கூடாது. இந்த ஆறு பக்கம் கொண்ட மூணு தாள். முதலாவது பக்கத்தை பாருங்கள். முதலாவது பேப்பர் என்ன சொல்லுது? முதலாவது பேப்பரில் முதல் பக்கம் அன்சுதா வழிபடுங்கள். நாம் சொல்லுவோம் பாஸ்ட், நாங்கள் தஜ்ஜ தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம், அஞ்சனம் தொழுகிறோம், ஹஜ் உம்ரா செய்கிறோம், ஜிக்ர் திலாவத் செய்கிறோம், எல்லாம் வழிபடுகிறோம். இதனுடைய மறுபக்கம் தான் இது உண்மையா பொய்யாண்டு காட்டும். வழிபாடு உண்மையா பொய்யா, இதனுடைய மறுபக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த ஒரு பக்கம், ஒரு பக்கத்தின் உண்மைப்பாடு மறுபக்கத்திலே துடிக்கிறது. அந்த மறுபக்கம் பார்க்காதாக்கள் தான் ஒரு பக்கத்திலே ஏமாந்து போறது. இபாதத்துகளை மட்டும் பார்த்துக் கொண்டு நான் தக்குவதாரியாயிட்டேன் என்ற ஏமாந்த கூட்டம். அதனால தொழுது ஏமாந்த கூட்டம், ஹஜ்ஜி செஞ்சு ஏமாந்த கூட்டம், நோம்பு பிடிக்க ஏமாந்த கூட்டம், ஜிக்ர் செஞ்சு ஏமாந்த கூட்டம், ஹதீஸில் தெளிவாக சொல்கிறது ஒவ்வொன்றிலும் ஏமாந்த கூட்டம். தொழுது நரகம் போற கூட்டம், ஹஜ்ஜி செஞ்சு நரகம் போற கூட்டம், சதக்கா செஞ்சு நரகம் போற கூட்டம், ஜிஹாத் செஞ்சு உயிரை கொடுத்து நரகம் போற கூட்டம். ஏன் மறுபக்கம் பார்க்கல? மறுபக்கம், ஒரு பக்கம், மறுபக்கத்துல யதார்த்தம் சிம்பிளா லேசா விளங்கும். இந்த காசு இருக்கலாம், 5000 ரூபாய் காசு இருக்குது. 5000 ரூபாய் காசுல ஒரு பக்கம் பாருங்க, 5000 5000 5000 கிடைக்கு. நாலு மூலையில எழுதி இருக்குது, நடுவில் சில டெக்கரேஷன் போட்டு இருக்குது, கலர் சரிக்கு இருக்குது, எது காசு 5000 ரூபாய். மறுபக்கம் இருக்கு பாருங்க, மறுபக்கம் அது அப்படி சும்மா எம்டியா இருக்குது, சும்மா வெறும் பிளாங்கா இருக்குது, சும்மா மஞ்சள் ஒன்றுமே இல்லை. சொல்ல உடனடியா சொல்லுவது காசே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் காசு இல்லைன்னு சொன்னது? இந்த ஒரு பக்கம் காசு தான், மறுபக்கம் பொய்ப்படுத்தி விட்டது காசு இல்லைன்னு சொல்லி. இந்த ஒரு பக்கம் காசு போல இருக்குது, மறுபக்கத்தில் ஒன்றையும் காணல, அது பொய்ப்படுத்தி விட்டது. இந்த ஒரு பக்கம் பொய், அது மறுபக்கம் பொய்ப்படுத்துகிறது. யார்டையாவது போயிட்டு அடே ஒரு பக்கம் 5000 ரூபாய் சரிதானே, அப்ப எடுத்து 50 ரூபாய் தாவே கேட்டா அவருக்கு ஏற்கனவே காசு கசக்கி வீசுவார், இப்ப கசக்கி சொத்தை வீசுவார். நீ பொய்யன் மட்டுமில்லை, என்னை ஏமாத்த வந்திருக்கிறாய். சிலருடைய தொழுகை எல்லாம் கசக்கி சொத்தை வீசுவார். சிலருடைய அமல்கள் முதலாவது வானத்திலே கிபு வலரிபு பிஹாதல் அமலி வதிகசாகிபி. முதலாவது வணக்கு சொல் மலக்கு சொல்லுவார், நிறுத்துங்கள், இங்க கொண்டு வந்து தொழுக நோம்பு ஜகாத் ஹஜ்ஜி நிறுத்துங்கள். ஆனா சாஹிபுல் ஐபா, நான் புறம் பேசுவது ஐபத், அதை செக் பண்ணிக்கிற அல்லாஹ் என்னை நிப்பாட்டிருக்கிறான். அமரணி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், இந்த மக்களுடைய குறைகளை பேசி திருவன் இருக்கிறானே, அவனுக்கு வேலையா தான் குறை பேசி திருறது. யாரப்பாத எல்லாரையும் கழுவுறது, அவனு மோசம், இவனு மோசம், அதுவும் மோசம், இதுவும் மோசம், பார்வையில் பட்டதெல்லாம் மோசம் தான். இதுதான் இவரை கைவந்த கலை, மக்களுடைய குறையில் அடித்திருக்கிறது. இப்படியான எவனுடைய ஒரு அமலையும் என்னை விட்டு அனுப்ப ஓனால் என்று அல்லாஹ் என்னை நிறுத்தியிருக்கிறான். இவருடைய தொழுக நோம்பு ஜகாதாச்சலம் கொண்டு போய் அவன் முகத்தில் அடிங்க என்று சொல்லி அந்த மலைக்கு சொல்லுவார். போன வேகத்திலேயே அந்த ஹஃபலா என்று சொல்லக்கூடிய அமலை தூக்கி கொண்டு போன மலக்குகள் அதே வேகத்தில் வந்து அந்த அமலை அவருடைய முகத்தில் கச்சைக்கு எறிந்து விட்டு போவார்கள். என்ன தெரியுமா எப்படி பேசுகிறான் ஒருவன்? அடே இந்த 5000 ரூபாய் ஒரு பக்கம் சரிதானே, மறுபக்கம் தானே என்று அந்த 50 ரூபாய் 5000 ரூபாய் 50 ரூபாய் சாவை என்று சொன்னா கசக்கி சொத்தை தான் அடிப்போம். ஏன்? அது மறுபக்கம் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. சொல்லி நாம் நோம்பு பிடித்தோம், நோம்பு பிடித்தோம் என்பது உண்மைதான். அது உண்மைப்படுத்தப்பட்டதா பொய்ப்படுத்தப்பட்டதா என்றுதான் யோசிக்கணும். நாம் ரமலான் மாதம் முழுக்க நோம்பு பிடித்தோம் என்பது உண்மை. அந்த உண்மை பெண்ணால் என்று உண்மைப்படுத்தப்பட்டதா பொய்ப்படுத்தப்பட்டதா? நிறைய பேர் நோம்பு பிடித்தது என்பது உண்மைதான், அது பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யனுடைய நோம்பு, நாம் தொழ வந்தோம் என்பது உண்மைதான், தொழுவது உண்மைதான். அந்த தொழுகை உண்மைப்படுத்தப்படுமா பொய்ப்படுத்தப்படுமா? நாம் எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுவோம். நான் ஜும்மாவுக்கு வந்தது உண்மை, ஜும்மா தொழுவது உண்மை. ஆனால் சிலருடைய இந்த ஜும்மா அசருக்கு பொய்ப்படுத்தப்பட்டுவிடும். சிலர் இப்ப ஜும்மா தொழுத உண்மைதான், ஆனால் பொய்ப்படுத்தப்படும் இறைவைக்கு பொய்யர்களாக மாறிவிடுவார்கள். இதனாலதான் தக்வா என்று விளக்கம் சொல்லுகின்ற பொழுது வணக்கம் என்று சொல்லவில்லை. தக்வாவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அதோடு வணக்கம் என்று சொல்லவில்லை. வழிபாடு நடக்க வேண்டும், அதன் மறுபக்கத்தில் மாறுபாடு நடக்கக்கூடாது. இந்த தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்றால், இந்த தொழுகை பாவத்தை வெறுக்க வேண்டும். தொழுதோ உண்மையா தொழுதையா? அதான் கேள்வி. நீங்க தொழுது என்ற உண்மை, தொழுகை உண்மையா? உண்மையா தொழுதையா? பொய்க்க தொழுதையா? எப்படி தொழுகை அப்படின்னா விளக்கம் என்ன? அல்லாஹ் இன்னசலாத்த தொழுகன்னு சொன்னா, நீங்க தொழுதன்னு சொல்றீங்க, ஆனா தொழுகன்னு சொன்னா தன்ஹானில் பக்ஷாயுல் முன்கர், நீங்க தொழுதது தொழுகதான் என்று சொன்னா, நீங்க தொழுததான், நீங்க தொழுதது உண்மைதான், அது உண்மையிலே தொழுகன்னு சொன்னா பாவத்தை விட்டு தடுக்கும், மானக்கேடான மோசமான காரியங்களை தடுக்கும். நீங்க தொழுதீங்க சரி, தொழுது உண்மை என்றால் உண்மையான தொழுகையா இருந்தால் தடுக்கும். தடுக்கிறதில்ல, மாலையில் போய் பாவத்தை ரசிக்கிறீங்க, பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யன் தொழுதது பொய், பொய்யான தொழுகை. எனவே தொழுகை திருந்தினால் வாழ்க்கை திருந்தும். எனவே சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம் அடிமைத்துவத்தின் யதார்த்தத்தை பக்கம் உலகத்தை நோக்கியே அழைப்பு கொடுக்கின்ற காலம், வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி உலகம் அழைக்கப்படுகின்ற காலம். எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போயோ போகலையோ எல்லாரும் உணர்வு ஹஜ்ஜா இருக்குது, போவோம் அல்லது போற அகலானிப்பி வைப்போம். இந்த நிகழ்வுகள் எங்கள் உள்ளத்தின் ஒரு குடும்பம் உலகத்துக்கு வாழ்க்கை காட்டி விட்டு சென்றார்கள். பார்த்து ரசிக்கிற வாழ்க்கை அல்ல, டிவியில் ஒரு வாழ்க்கை என்று பார்க்க நாடகம் ஒன்று காக்கிறோம, பார்த்து ரசித்திருக்கிறோம். யாரு நாடகத்தை பார்த்து வாழ்க்கையை மாற்றம், ஏதோ ஜாதி படம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வாழணும் அப்படி அதை முடிவெடுக்கிறான். நிலவனே கட்டவனே கேடு கட்டவனோ அப்படி பேசுவானா? அது பார்த்தாச்சு ரசித்தாச்சு பேசியாச்சு அந்த நிமிடத்தில் மட்டும்தான். அப்படியே ரசனை எல்லையது இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் வாழ்க்கை பார்த்து ரசிக்க ஒன்றில்ல, எல்லோரும் பயம் கேட்டு ரசிக்க ஒன்றில்ல, அதை இந்த வாழ்க்கையை பார்த்து உணர்ந்து உணர்வை மாற்றி மாற்றப்பட்ட உணர்வினால தூய்மையான வாழ்க்கையை உண்டாக்கிக் கொள்வதுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்ப வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கிறது. எங்களுக்கு அல்லாஹ் தந்த கட்டளை, மௌத்துக்கு முன்னால் தக்வாவை கடைப்பிடிங்கள் என்ற உறுதியான கட்டளை. எல்லாத்தையும் மௌத்தாகிறாதீங்க என்றெல்லாம் சொன்னானே, உலா தமுத்துன்னு வன்மையான எச்சரிக்கை, மௌத்தாகிறாதீங்க. மௌத்தாகி வந்தா உனக்கு வருகின்ற நிலைமைகள், நீ படுகின்ற பாடு உன்னால சகித்துக் கொள்ள முடியாது, சகிக்க இயலாது. அதனால முஸ்லீமாக வாழி என்று அல்லாஹ் கபருக்கு முஸ்லீமாக வரச் சொல்லி அழைப்பு கொடுக்கிறான். எனவே சகோதரர்களே, எங்கள் வாழ்க்கையின் உண்மை நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும், சிந்திக்க வேண்டும். தொழுதது உண்மையா, நோம்பு உண்மையா, குர்ஆனது உண்மையா, போலியா நடிப்பா? மறுபக்கம் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு முறையும் மறுபக்கம் பார்க்க வேண்டும். தொழுகை பாவத்தை தடுக்கிறா என்று பார்க்க வேண்டும். கலிமாவுடைய இஹ்லாஸ் சொன்னார்கள், கலிமாவை இஹ்லாஸ் சொல்ல முடிந்தால் சுவைக்கும் நிறைவார் ஒமா இஹ்லாஸ் யார சொல்லா? கலிமாவுடைய மறுபக்கம், கலிமாவுடைய மறுபக்கம் என்ன சொன்னார்கள்? அன் தஹஜிஸஹு அன் மஹாரிமில்லா. கலிமா சொல்லி முஸ்லிமாகி மூமினானது ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன? அன் தஹஜிஸஹு அன் மஹாரிமில்லா, அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை தடுக்கணும். மறுபக்கம் பிளண்டா கலிமா எங்களுக்கு பொய்யாகிவிடும். எனவே சொல்லே, வாழ்க்கையின் மறுபக்கத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோம். பள்ளிக்குள் இருக்கிறோம் உண்மை நேரர்களாக, பள்ளிக்கு வெளியிலே பொய்யர்களாக மாறிவிடக்கூடாது. அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் திசை திரும்ப வேண்டும், எங்களை உணர்வுகளை உண்மையாக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மேலான உண்மையான தக்வாவை உணர்ந்து உண்மையான முத்தட்டிங்களா வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துவிடுவானாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயர்ந்த உணர்வுகள், அவருடைய தியாகங்கள் நினைவுபடுத்துகின்ற காலத்தில் எங்களுடைய படிப்பினையை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை உண்மையான தக்வாயின் பக்கம், இறைச்சத்தின் பக்கம் திசைத்திருப்பதற்கு தொகை செய்வாயாக. துணியாடைய ஏமாற்றத்திலே ஏமாந்து விடாமல், பாவங்களிலே நாங்கள் இன்பம் கண்டு எங்களுடைய இபாதத்துகளை பொய்ப்படுத்தி விடாமல், இபாதத்துகள் பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய ஹக்கைக்கத்தான உண்மையான இபாதத்துகளாக ஆக்கி தந்தல்வாயாக. அந்த வழியில் எங்களை முன்னேற்றத்தை தந்தல்வாயாக, அபுலியத்தை தந்தல்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.